நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை என்னுடைய சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் என்னுடைய தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு யோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் பதினெண் சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர் அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர், கமலமுனியாரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல் சொல்லு மட்டுக்குடியில் வான்மியரோடு நற்றால் காசி நந்தி தேவர், நற்றால் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர் திருப்பரங்குன்றம் அதில் மச்ச முனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரன் குதம்பர், போயூர் கோராக்கர் மயூரன் குதம்பை திருவருணையூர் உரைக்காரர் சமாதியிற் சேந்தனரும்மை காக்கவே, சமாதியிற் சேந்தனரும்மை காக்கவே அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்திரி சொரூப சமாதி அடைந்தனர் உலகம் உயவே. ஓம் கிரிய பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ. இன்று ஞாயிற்றுக்கிழமை எங்களுடைய சத்சங்கம் வளமை போல சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து வகுப்பாக அமைகின்றது. அதில் கடைசி வகுப்பில் நாங்கள் வித்யா தத்துவத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம். கடைசி வகுப்பில் பார்த்த விடயங்களை மீளாய்வு செய்து இந்த வகுப்பில் சில புது விடயங்களையும் இன்று பார்ப்போம். மீளாய்வில் இறைவனின் செயல்முறை திட்டத்தில் மாயா தத்துவத்திலிருந்து மூன்று பகுதிகளாக இந்த செயல்முறையை நடத்துவதற்கு இறைவன் தன்னுடைய செயல்முறை திட்டத்தை வகுக்கின்றார். அதற்கு மூன்று பகுதிகளாக வகுத்திருக்கின்றார். ஒன்று சுத்த மாயையிலிருந்து சிவ தத்துவமாகவும், அசுத்த மாயையிலிருந்து வித்யா தத்துவமாகவும், அசுத்த மாயையின் ஒரு கிளையான பிரகிருதி மாயையில் இருந்து ஆன்ம தத்துவமாகவும் மூன்று பகுதிகளாக வகுத்தார். அதில் நாங்கள் ஆன்ம தத்துவத்தை பார்த்து முடித்து விட்டோம் பல வகுப்புகளுக்கு முன்னால். இப்போது வித்யா தத்துவத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த மூன்றைக்கும் உரிய செயல் என்னவென்றால், சிவ தத்துவத்தை இயக்குவதற்குரிய செயல்முறையாகவும், அதை சிவசக்தியாக இருந்து தன்னுடைய மேற்பார்வையின் கீழ் வைத்து கொண்டு, அடுத்ததாக இருக்கும் வித்யா தத்துவத்திற்கு அனந்த தேவர் என்பவரை நியமித்து அவரை கொன்று அந்த தத்துவத்தை இயக்கிக் கொண்டு, மூன்றாவதாக இருக்கும் ஆன்ம தத்துவத்தில் ஸ்ரீகண்ட உருத்திரரை கொண்டு ஆன்ம தத்துவத்தை இறைவன் இயக்குகின்றார். இதில் நாங்கள் இப்போது வித்யா தத்துவத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த வித்யா தத்துவத்தில் ஏழு தத்துவங்கள் அமைந்திருக்கின்றது என்பதை பார்த்தோம். அதை மீண்டும் ஒரு முறை ஞாபகத்திற்கு கொண்டு வருவோம். காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருடன் மாயையிலிருந்து தொடங்குகின்றது. மாயையை முன்னுக்கும் சொல்வார்கள், இறுதியிலும் சொல்வார்கள். ஆகவே இந்த ஏழு தத்துவங்கள் துவங்கும் போது இந்த அசுத்த மாயையிலிருந்து ஒரு பகுதியை எடுத்து அதை மாயை என்று பெயர் கொடுத்து அதை முதலாவதாக வைத்து, அதை தொடர்ந்து இந்த காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருடன் என்பதை வைத்து இந்த தத்துவங்களை இயக்குகின்றார்கள். முதலாவதாகிய சிவ தத்துவம் இயக்குவதற்கும் சிவசக்தியை வைத்து, இரண்டாவது தத்துவமான வித்யா தத்துவம் ஆன்மாவை நுகர்வோன் தன்மையை பெறுவதற்கும், மூன்றாவது தத்துவமான ஆன்ம தத்துவம் ஆன்மாவை நுகரப் பண்ணுவதற்கும் என்று இந்த மூன்று பகுதிகளையும் இறைவன் வகுத்திருக்கின்றார். இது ஒரு மீளாய்வு. ஏனென்றால் ஒவ்வொரு முறையும் இதை மீண்டும் 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 நீங்கள் கேட்கும்போது தான் எங்களுடைய உடல் இயக்கங்கள், ஆன்மீக வளர்ச்சிகளுக்கு இவை எப்படி தொழில் புரிகின்றது, எது உண்மை என்பது உங்களுக்கு தெரிய வரும். ஆகவே இந்த நுகர்வோனான் தன்மைதான் வித்யா தத்துவத்திற்குரிய தொழில். இந்த வித்யா தத்துவத்தில் நாங்கள் காலம் நியதியை பார்த்து விட்டோம். காலத்தின் சுருக்கம் என்னவென்றால், அந்தந்த ஆன்மாவின் வினைகளுக்கேற்ப காலம் இறைவனால் கொடுக்கப்படுகின்றது. காலம் என்பது ஒரு பெரிய எண்ணிலடங்கா நேரம். ஆனால் அந்தந்த ஆன்மாவுக்குரிய வினைகளுக்கேற்ப காலங்கள் இறைவனால் நிர்ணயிக்கப்படுகின்றது. தனித்தனி அந்த ஆன்மாக்களுக்கு நியதி. அந்தந்த ஆன்மாக்கள் தங்களுடைய வினையை தானே அனுபவிப்பதற்காக அந்த காலத்திற்கேற்ற மாதிரி இறைவன் நியதியை கொண்டு வருகின்றார் ஒவ்வொரு ஆன்மாவுக்கும். அதையும் பார்த்து விட்டோம். கலை. கலை என்ற சொல்லுக்குரிய பொருள் செயல். அதுவும் பார்த்து விட்டோம். அந்த செயலில் என்ன நடக்கின்றது என்றால், இந்த ஆன்மா அனாதி கேவலத்தில் ஆணவத்துடன் கட்டுப்பட்டு மயக்கமுற்று இருக்கின்றது. ஆகவே இறைவன் தன்னுடைய பெருங்கருணையினால் இந்த ஆன்மாவை அந்த பிடியிலிருந்து தளர்த்தி ஆன்மாவை தன்னைப் போல் ஒரு அறிவுள்ள பொருளாகிய ஆன்மாவை கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த செயல் திட்டமே செயல்படுகின்றது. ஆகவே இந்த கலை தத்துவம் மயங்கி இருக்கும் ஆன்மாவை மயக்கத்திலிருந்து செயல்பட வைப்பதற்காக இறைவனால் இந்த தத்துவம் கொண்டு வரப்படுகின்றது. அது கூட எவ்வளவு செயலை அந்த ஆன்மா செய்யப் போகின்றது என்பது அந்த ஆன்மாவினுடைய வினைக்கேற்றதுதான். ஆகவே அதை அழகாக பேராசிரியர்கள் சொல்வார்கள், சைவ சித்தாந்த கருத்தை ஆன்மாவை சற்று சற்றே எழுப்பி என்று சொல்லுவார்கள். சற்றே எழுப்பி என்றால் கொஞ்சமாக எழுப்புகின்றார்கள். ஏனென்றால் செயல்பட வைக்க வேண்டும். முழுமையாக எழுப்பவில்லை, கொஞ்சமாக எழுப்பி. அந்த கொஞ்சம் சற்றே என்பதற்கு காரணம் சொல்கின்றார்கள், சைவ சித்தாந்தத்திலிருந்து அந்த ஆன்மாக்களின் வினைக்கேற்ற அளவுதான் அந்த ஆன்மாவை இறைவன் செயல்பட வைக்கத் தொடங்குகின்றார். ஆகவே ஆன்மா அந்த பிடியிலிருந்து சற்றே தளர்ந்த பின், ஆணவ பிடியிலிருந்து அது செயல்படுவதற்கு என்ன தேவை? அறிவு தேவை. அல்லாட்டி அதற்கு என்ன செய்வதென்றே தெரியாது. இதற்கு ஒரு நல்ல ஒரு உதாரணம் சொல்கின்றார் பேராசிரியர். ஒருவருக்கு கண் ஆபரேஷன் நடக்கின்றது. அவர் கண் தெரியாத புறவிக் குருடா இருந்தவருக்கு கண் பார்வை கிடைக்கின்றது. கிடைத்தவுடன் அவர் கண்ணை துறக்கின்றார், திகைத்து போகின்றார். அவருக்கு முன்னே அவருடைய உறவினர்கள், பொருட்கள், காட்சிகள் எல்லாம் இருக்கு. அவருக்கு அது என்னவென்றே புரியவில்லை. அடடா, இவ்வளவு உடையமும் இருக்கா என்று திகைத்து நிற்கின்றார். அந்த நேரத்தில் தான் அவருடைய உறவினர்கள், நண்பர்கள் பாட புத்தகங்கள் மூலம் அவர் ஒவ்வொன்றை பற்றியும் கண் பார்வை கிடைத்த பிறகு அறிகின்றார். அதே போல்தான் இந்த ஆன்மாவும் மயக்க நிலையில் இருந்து சற்றே தளர்த்தப்படுகின்றது செயல்படுவதற்கு. அந்த தளர்த்தியவுடன் அது திகைப்பில் ஆழ்கின்றது. அந்த நேரம் அறிவு ஊட்டப்படுகின்றது. அந்த அறிவுதான் வித்தை என்ற தத்துவத்தால் இயக்கப்படுகின்றது. அந்த வித்தை என்ற தத்துவம் என்ன செய்கின்றது? அதன் தொழில் என்ன என்று பார்த்து விட்டோம். சற்றே ஆன்மாவை ஆணவப்பிடியிலிருந்து தளர்த்தி அறிவு விளங்கச் செய்கின்றது. அந்த அறிவு எந்த அளவுக்கு? அந்த வினைக்கேற்ற அளவுதான். ஆகவே வினைக்கேற்ற அளவு செயல்பாட்டையும் ஆணவத்திலிருந்து தளர்த்தி வினைக்கேற்ற அளவு அறிவையும் இறைவன் கொடுக்கின்றார். கலை தத்துவம், வித்தை தத்துவம் மூலமாக. ஆகவே இந்த ரெண்டு தத்துவங்களும் நாங்கள் பார்த்து விட்டோம். விளக்கமாக இதில் முக்கியமானது என்னவென்றால், இந்த வித்யா தத்துவங்கள் ஆன்மாவுக்கு கிடைப்பதற்கு இன்னும் ஒரே ஒரு தத்துவம் இருக்கின்றது, அராகம் என்றால் காலம் பார்த்து விட்டோம், நியதி பார்த்து விட்டோம், கலை பார்த்து விட்டோம், கலை என்றால் செயல், வித்தை பார்த்து விட்டோம், வித்தை என்றால் அறிவு, அராகம் இருக்கின்றது, அராகம் என்றதன் பொருள் இச்சை. ஆகவே நாங்கள் இந்த ரெண்டு விடயத்தையும் ஆன்மாவுக்கு இறைவன் தத்துவங்களால் கொடுக்க தொடங்கிய பின், செயல்பாட்டு முறையை தொடக்கி அறிவை புகுத்திய பின், இனி செயல்பட வைக்க வேண்டும். இந்த செயல்பட வைக்க முதல் இந்த ரெண்டு நிலையையும் ஆன்மா எட்டியவுடன், அதாவது செயல்படும் தன்மையும் அறிவும் கிடைத்தவுடன் என்ன நடக்கின்றது? பொருட்களை எல்லாம் திகைப்புடன் பார்க்கின்றது. அந்த கண் ஆபரேஷன் நடந்த கதை போல் பார்க்கும்போது, பொது நிகழ்வாக ஒரு பொருளை மூன்று காட்சிகளாக இந்த ஆன்மா உணர்கின்றது என்று நாங்கள் பார்த்திருக்கின்றோம் ஏற்கனவே. அது புத்தி தத்துவத்தில் இருந்து நடக்கின்றது. இந்த புத்தி தத்துவம் ஆன்ம தத்துவத்திற்கு இருக்கின்றது. குணதத்துவமும் ஆன்ம தத்துவத்திற்கு கீழ் இருக்கின்றது. என்னுடைய அட்டவணையை நீங்கள் தொடர்ந்து செல்லலாம். ஆகவே இந்த புத்தி தத்துவத்தில் தான் அதன் பகுதிகளாக இந்த வித்தை தத்துவத்தில், வித்தை தத்துவம் என்பது வித்யா தத்துவத்தில் இருந்து வந்தது, அதை இயக்குவது சிவசக்தி, சிவ தத்துவத்தில் இருந்து அதை மூல வித்தை என்று நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். வித்தை என்றால் அறிவு. அந்த அறிவிலிருந்துதான் இந்த புத்தி செயல்பட தொடங்குகின்றது ஆன்மாக்களுக்கு. புத்தியின் செயல்பாடு ஆன்மாக்களுக்கு பொருட்களை வைத்துத்தான் கொடுக்கப்படுகின்றது. அந்த பொருட்கள் எல்லாம் அங்கே இருக்கின்றது, குண தத்துவத்தில் இருக்கின்றது. அதனால்தான் ஆன்ம தத்துவத்தில் நாங்கள் மூன்று குணங்களை பார்த்தோம். சத்துவ குணம், ரஜோ குணம், தமோ குணம் என்று பார்த்து அதற்கு கீழ் இருக்கும் 24 கருவிகளையும் பார்த்தோம். அதற்கு நான் விளக்கம் சொல்ல தேவையில்லை இப்போது என்றால் பார்த்து விட்டோம். ஆகவே இந்த வித்தையை பற்றி நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், அதுதான் மூல அறிவு. அந்த அறிவிலிருந்து ஒரு பகுதி தான் புத்தி தத்துவத்தால் இயக்கப்படுகின்றது. ஆகவே அந்த புத்தி தத்துவத்திலும் ஒரு சிறு கூறு இருக்கின்றது. இந்த வித்தை தத்துவத்திலிருந்து அது பகுதியாக இருப்பதால் அந்த புத்தி தான் ஆன்மாவை பொருட்களுடன் சம்பந்தப்படுத்தி அந்த கரணங்கள், அந்த புத்தி தத்துவத்திலிருந்துதான், அந்த புத்தியிலிருந்துதான் அந்த கரணங்கள் எல்லாம் குண தத்துவத்தால் செயல்படப்படுகின்றன. ஆகவே இந்த கலை வித்தை இந்த இரண்டும் ஆன்மாவுக்கு நுகர்வோன் தன்மையை அளிப்பதற்கு காலம், நியதி, கலை, வித்தை, அராகம் என்ற இந்த ஐந்தும் தேவைப்படுகின்றது என்று மொத்தமாக பார்த்திருக்கின்றோம். ஆகவே இந்த செயல்தன்மையும், அந்த செயல்தன்மையை தொடர்ந்து புத்தி வித்தை தத்துவமும் கொடுத்த பின் அடுத்ததாக தேவைப்படும் தத்துவம் தான் அராகம். இந்த அராகத்துக்கு போக முதல் இந்த மூன்று காட்சிகளையும் படித்து விட்டோம் இரண்டு முறை. இருப்பினும் மீண்டும் ஒரு முறை நினைவு கூறுவோம். நாங்கள் ஆன்மாக்கள் பொருட்களை அடைவது மூன்று காட்சிகள் மூலம் புத்தி தத்துவத்தினால். அது என்ன? வாயில் காட்சி, மானத காட்சி, தன் வேதனை காட்சி படித்து விட்டோம். இது எங்களுக்கு தெரிய வேண்டும். இதுதான் எங்களுடைய வாழ்க்கை. இந்த பொருட்கள் எல்லாம் எங்களுடைய சித்தத்திற்கு எப்படி வருகின்றது? மனதால் எப்படி பெற்றப்படுகின்றது? என்ன நடக்கின்றது? எங்கே நாங்கள் அவதானித்தால் இவற்றிலிருந்து தப்பலாம் என்ற முழு விடயமும் சைவ சித்தாந்தத்தில் அடிப்படை கருத்தில் கொடுக்கப்படுகின்றது. ஆகவே இந்த பொருளை பொறிகள் மூலம், அறிகருவி மூலம் மனம் பற்றுவதுதான் வாயில் காட்சி. இது ஒரு பொதுவாக எல்லா ஆன்மாக்களுக்கும் பொதுவானது. ஆனால் இந்த புத்தி தத்துவம் இயங்க முதலே இந்த வாயில் காட்சிகளை பற்றிய அறிவு வித்தை தத்துவத்தில் தான் இருக்கின்றது. அது பொதுவானது, அது ஆன்மாவை செயல்படப்படுத்தாது, ஆனால் அதுதான் மூலம். அதை நீங்கள் நன்று புரிய வேண்டும். அதே போலத்தான் செயல் கூட கலை தத்துவத்தில் தான் இருக்கின்றது, ஆன்ம தத்துவத்தில் அது செயலாக பகுதியாக செயல்படுகின்றது. மூல தத்துவம் கலை. அதே போல்தான் இந்த இரண்டாவது காட்சியாகிய மானத காட்சியை பார்த்தீர்கள் என்றால், மனம் பற்றியவுடன் உடனடியாகவே அந்த பற்றிய உடையத்தை பற்றி மனம் சிந்திக்க துவங்குகின்றது, ஐயுறத் துவங்குகின்றது, புத்தி வர முதலே தொடங்குகின்றது. அப்போது ஒரு கேள்வி எழுகின்றது, இன்னும் அது புத்திக்கு போகவில்லையே அந்த கரணங்கள் மூலம், அதற்கு முதல் என்னென்று மனம் உடனடியாக ஐயுறுகின்றது என்று ஒரு கேள்வி உங்களுக்கு எழுமாக இருந்தால், ஒரு நேரம் எழும். இதை நீங்கள் அறிந்து கொண்டு போகும் போது அது இந்த வித்தை தத்துவத்திலிருந்து தான் வருகின்றது, வித்யா தத்துவம். ஏனென்றால் ஆன்ம தத்துவத்துக்கு மேலாகத்தான் அது இருக்கின்றது, அதான் அதை மூலம் என்றேன். ஆகவே அது பொதுவானது, எல்லா ஆன்மாக்களுக்கும் உண்டு. ஆகவே இந்த கலை, வித்தை, அராகம் என்ற இந்த மூன்றும் தான் ஒரு மூலமாக செயல்படுகின்றது ஆன்மாக்களுக்கு. ஆனால் ஆன்மாக்களின் செயல்பாடு ஆன்ம தத்துவத்திற்கு கீழே இருக்கின்றது, அது சகலருக்குரியது. சகலர் என்றால் என்ன? ஆணவம், கண்மம், மாயை மூன்று மலங்கும் மலங்களும் பீடிக்கப்பட்டவர்கள், அவர்கள்தான் நாங்கள். ஆகவே ஆன்ம தத்துவத்துக்கு கீழ்த்தான் எங்களுடைய எல்லா செயல்பாடுகளும் ஆன்மாவுக்கு கிடைக்கின்றது. ஆனால் அதனுடைய மூலம் வித்யா தத்துவத்திலிருந்து கிடைக்கின்றது. ஏனென்றால் ஆன்மாவென்றால் என்ன? இந்த மூன்று விடயங்களும் அடங்கியது தான் ஆன்மா. என்ன விடயம்? இச்சை, செயல், அறிவு. ஆகவே இதை நீங்கள் நன்றாக புரிந்திருக்க வேண்டும், மிகவும் முக்கியமானது. ஏனென்றால் இந்த தொடர்புகள் தெரிந்தால்தான் உங்களை இந்த அடிப்படை கிடைத்து கிடைத்தவுடன் உலகியல் வாழ்க்கையில் நன்றாக வாழ்வதற்கோ அல்லது ஆன்மீகத்தில் பயணிப்பதற்கோ உங்களுக்கு இது உதவியாக இருக்கும். அதை பாபாஜி இங்கு கொணர்கின்றார். அவருடைய உதவியுடன் நான் ஏதோ அதை பற்றி சொல்லுகின்றேன். ஆகவே இப்போது உங்களுக்கு மூலம் எங்கிருக்கின்றது என்று தெரிந்துவிட்டது, வித்யா தத்துவத்தில் இருக்கின்றது. ஆனா ஆன்ம தத்துவத்தில் தான் எங்களுடைய செயற்பாடுகள் முழுக்க இருக்கின்றன. ஆனால் வித்யா தத்துவத்திற்கும் மேலே ஒரு தத்துவம் இருக்கின்றது, சிவ தத்துவம். அது இயக்குவதற்குரிய தத்துவம், அதை சிவன் சக்தி நேரடியாக கண்காணிக்கின்றார்கள். இதுதான் அடிப்படை கருத்து. ஆகவே நாங்கள் இப்போது அராக தத்துவத்திற்கு வருவோம். அதுதான் இன்று நாங்கள் புதிதாக பார்க்க போகின்றோம். இந்த அராக தத்துவம் என்றால் என்ன? இச்சை. ஆகவே ஒரு பொருளை நாங்கள் நுகர்வதற்கு எங்களுக்கு செயல்படும் தன்மை தேவை. அது கலை தத்துவம் மூலமாக இருந்து கொடுக்கின்றது. அறிவு தேவை. அதை வித்தை தத்துவம் மூலமாக இருந்து கொடுக்கின்றது. அதை அறிய வேண்டுமென்ற ஆவல், இச்சை தேவை. அதை அராக தத்துவம் மூலமாக இருந்து கொடுக்கின்றது. இதற்கொரு உதாரணத்தையும் பேராசிரியர் சொல்வார். ஓமான உதாரணங்கள் தான் உங்களுக்கு இதை புரிய பண்ணும். ஏனென்றால் இது நாளாந்த வாழ்க்கையில் நாங்கள் ஒவ்வொரு நாளும் பார்க்கின்றோம், ஒவ்வொரு பொருளிலும். ஏனென்றால் பொருளை நுகர்வது தானே ஆன்மாவின் வேலை. அந்த உதாரணம் என்னவென்றால், நீங்கள் ஒரு கம்ப்யூட்டரில் உங்களுடைய பயிற்சியை செய்ய துவங்கப் போகின்றீர்கள் என்று வையுங்கள். அந்த கம்ப்யூட்டரில் அந்த பயிற்சி செயல்படுகின்றதை நீங்கள் வேறு யாரோ செய்யும் போது பார்க்கின்றீர்கள். அதை பார்த்தவுடன் அதை அறிய முற்படுகின்றீர்கள், அது என்னென்று அவர்கள் செய்கின்றார்கள். அது சின்ன வேலையாக இருக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு, அதை அறிந்தவுடன் தான் நினைக்கின்றீர்கள், நான் இந்த கம்ப்யூட்டரை வேண்ட வேண்டும், நானும் அதை செய்ய வேண்டும் என்று. அவ்வளவுதான், ஒரு பொருளை வைத்து உங்களுக்கு ஒரு சிறிய வருமானம் தந்தேன். இது மாதிரி எல்லா பொருட்களுமே இதுதான். முதலாவதாக நீங்கள் செயல்படும் தன்மை உங்களுக்கு கிடைக்க வேண்டும், செயலாக்கம் என்று சொல்லுவது. அந்த தன்மை கிடைத்தவுடன் அறிவு கிடைக்க வேண்டும் அந்த பொருளை பற்றி. அந்த பொருளை பற்றி அறிவு கிடைத்தவுடன் தான் உங்களுக்கு அதில் ஒரு ஆசை வரும், இச்சை வரும், நானும் இதை செய்ய வேண்டும் அல்லது செய்ய வேண்டாம். செய்ய வேண்டும் என்று வந்தால் அதுதான் இச்சை. அந்த இச்சை வந்தவுடன் இந்த மூன்றும் சேர்ந்து அந்த பொருளின் மீது உங்களுக்கு நுகர்வோன் தன்மையை கொடுத்து உங்களை இயக்க பண்ணுகின்றன. அவ்வளவுதான். ஆகவே இந்த மூன்று அடிப்படை விடயங்களும் உங்களுக்கு நன்றாக தெரிந்திருக்க வேண்டும். இவற்றை தெரிந்தால்தான் நீங்கள் இந்த உலகப் பற்றிலிருந்து சிறிது சிறிதாக தேவையானவற்றிலிருந்து விடுபடலாம். இது ஒரு பெரிய தத்துவம். சைவ சித்தாந்தம் என்பது சிறிய விடயம் அல்ல. இது ஆகியு பண்ற அளவு விடயமும் அல்ல. இது சொல்லப்பட்ட முடிவு. இதை நீங்கள் ஏற்கலாம், ஏற்காமல் விடலாம். அது உங்களுடைய வினைப்பயன். ஆனால் தெரிந்து கொள்ள முற்படுங்கள். ஆகவே அப்படியான அராக தத்துவம் இந்த இச்சை. இந்த இச்சையை மூல தத்துவமாகிய அராகம் கொடுத்தாலும் புத்தி தத் இந்த இச்சை என்று சொல்வது விருப்பு என்று சொல்வார்கள் சைவ சித்தாந்தத்தில். ஆனால் ஆன்ம லெவல், ஆன்ம நிலைக்கு நீங்கள் வரும்போது ஆன்ம தத்துவத்திற்குள் இது விருப்பு மாத்திரம் இல்லாது விருப்பு வெறுப்பாகவே பொருள்கள் பார்க்கப்படுகின்றன. ஆகவேதான் இந்த வித்யா தத்துவத்தில் இருந்து வந்த கலை, வித்தை, அராகம் எல்லாம் மூல தத்துவங்கள். ஆன்ம தத்துவத்தில் இருக்கும், புத்தி தத்துவத்தில் இருக்கும் இந்த கலை, வித்தை, அராகம் வேறு பெயர்களில் இருக்கின்றது. அதனுடைய பகுதிகளாக அவையெல்லாம் ஆன்மாவை இயக்குவதற்கு, ஆன்மாவை தொழிற்படுவதற்கு, மன்னித்து கொள்ள வேண்டும், தொழிற்படுத்துவதற்கு இருக்கும் அந்த 24 கருவிகளுடன் சேர்ந்து தொழிற்படுத்த இருக்கும் விடயங்கள் அவையெல்லாம் புத்தி தத்துவத்தில் தான் இருக்கின்றன. புத்தி தத்துவம் எங்கே இருக்கின்றது? ஆன்ம தத்துவத்திற்கு கீழ் இருக்கின்றது. குண தத்துவம் எங்கே இருக்கின்றது? ஆன்ம தத்துவத்துக்கு கீழ் இருக்கின்றது. புத்தி தத்துவத்தின் தொழில் என்ன? வித்யா தத்துவத்தில் மூல தத்துவங்களாக இருக்கும் கலை, வித்தை, அராகத்தின் தொழிற்படும் தத்துவங்கள் புத்தி தத்துவத்திற்குள், ஆன்ம தத்துவத்துக்குள்ளே இருக்கின்றன. குண தத்துவத்தின் தொழிற்பாடு என்ன? ஆன்ம தத்துவத்தில் 24 கருவிகள் மூலம் தனு, கரண, புவன, போகங்களை கொடுத்து ஆன்மாவை தொழிற்பட வைக்கத் தொடங்குகின்றது. அவ்வளவுதான். ஆகவே இந்த விடயங்கள் உங்களுக்கு நன்றாக புரிய வேண்டும். ஆகவே இந்த இச்சையை பார்க்கும் போது, மூல தத்துவத்தில் இருந்து அராகம் என்று சொல்லும் தத்துவத்தில் இருந்து பார்க்கும் போது, இந்த அராக தத்துவத்தில் இருந்து வரும் இச்சை புத்தி தத்துவத்தில் இருக்கும் அதனுடைய பகுதி தத்துவங்கள் சிலவற்றுகள் இருக்கின்றன என்று சொன்னேன். அவற்றின் பெயர்களை எல்லாம் நீங்கள் மனனம் செய்ய தேவையில்லை. ஆனால் புத்தி தத்துவத்துக்கூடாக இந்த அராக தத்துவத்தின் பகுதி தத்துவங்கள் ஆன்மாவை பொருட்களுடன் இணைத்து செயல்பட வைக்கின்றது. அந்த நிலையில் இவை விருப்பு வெறுப்புகளாக செயல்படுகின்றன. இந்த அராக தத்துவம் மூலத்தில் இச்சை மாத்திரம்தான். இச்சை என்றாலே விருப்பு வெறுப்புத்தான் பொது காரணம். ஆனால் ஆன்ம நிலைக்கு வந்தவுடன் அது விருப்பாகவும் வெறுப்பாகவும் கருவிகள் மூலம் ஆன்மா உணர்ந்து செயல்படுகின்றது. அவ்வளவுதான் உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். ஆகவே இந்த அற்புதமான இந்த வித்யா தத்துவம், அதாவது மூல தத்துவங்கள் நாங்கள் இப்போது பார்த்திருக்கின்றோம். அந்த மூலத்தில் இருந்து என்ன மாதிரி இந்த ஆன்ம தத்துவத்தில் இருக்கும் புத்தி தத்துவத்தில் இந்த மூல தத்துவங்கள் அவற்றை இயக்கச் செய்து ஆன்மாவை பொருட்களுடன் செயல்பட வைக்கின்றது. இவ்வளவுதான் நீங்கள் சுருக்கமாக கிரியா சாதகர்கள் தெரிந்திருக்க வேண்டிய விடயம். இதை பல நூல்கள் மூலமாக சைவ சித்தாந்த பேராசிரியர்கள் பல விளக்கங்களுடன் விளங்கப்படுத்துகின்றார்கள். அதை விளங்கப்படுத்தும் தகுதி அடியேனுக்கு இல்லை. அது என்னை பொறுத்தவரையில் நீங்கள் அறிவீர்கள், உங்களுடைய ஆன்மா அதை விருப்பு கொள்ளும் போது இறைவன் அருளால், பாபாஜியின் அருளால். நான் இங்கு உங்களுக்கு கொண்டு வருவதெல்லாம் சுருக்கமான முறையில் எந்த ஒரு அடிப்படை அறிவும் முதல் எடுக்காத நிலையிலும் எடுத்த நிலையிலும் யோகத்திற்கு தேவையான அடிப்படை கருத்துக்கள், கிரியா யோகத்திற்கும் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஏற்ற அடிப்படை கருத்துக்களையும் உணர்ந்து செயல்படுவதற்குரிய வகுப்புகளாகத்தான் இது அமைகின்றதே தவிர, நூல்கள் மூலம் எல்லா விடயங்களையும் காட்டி, வெண்பாக்களையும் காட்டி விளக்கப்படுத்தும் தன்மை, அது தனித்துவமான தன்மை, அது சைவ சித்தாந்த உறுப்பினர்களால், பேராசிரியர்களால் மாத்திரம்தான் அதை கொண்டு வர முடியும். ஆனால் அது மிகவும் அதியுயர்ந்த நிலை. அதற்கு முதல் நாங்கள் எல்லோரும் குழந்தைகளாக தவழும் நிலையில் இருக்கின்றோம். நாங்கள் தவண்டு தவண்டு போய் வளரும் போது அவையெல்லாம் இறை அருளால் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லி இந்த சத்சங்கத்தை இத்துடன் முடிவுக்கு கொண்டு வந்து, இறைவன் ஐயாவும் கார்த்திகேயன் ஐயா என்னுடைய சில கருத்துக்களுடன் இந்த சத்சங்கத்தை தொடர்வோம். ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ. இப்போது இறைவன் ஐயா இணைப்பில் இருக்கின்றீர்கள். இது சைவ சித்தாந்த வகுப்பு. உங்களுடைய சுருங்கிய கருத்துடன் இதை தொடர்வோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோ,
ஓம் கிரியா பாபாஜி நமோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோ,
ஓம் கிரியா பாபாஜி நமோம்.
ஓம் சிவாய நமோ.
ஓம் சிவாய நமோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ.
ஓம் சிவாய நமோம். கேட்கின்றது, நீங்கள் பேசுவது ரிப்பீட் பண்ணுகின்றீர்கள். உங்களுக்கு இணைப்பில் ஏதும் தரங்களா?
கரண்ட் இல்லை, இது மற்ற டேட்டா எல்லாம் நடக்கிறது. இன்றைய சத்சங்கம் மெட்டல் வகுப்பு, மெட்டலுக்கு தேவையான விடயங்களை இலகுவாக மனத்தில் பதியக்கூடிய முறையில் மெட்டல் வகுப்பு மிகவும் சிறப்பாக இருந்தது. எனவே சத்சங்கத்தில் மெட்டல் வகுப்பின் அதை உணர்ந்து நாங்கள் திரும்ப திரும்ப மீட்டல்கள் செய்து, மீட்டலை தொடர்ந்து செய்து, சைவ சித்தாந்தத்தின் அடிப்படை கருத்துக்களை நன்கு உணர வேண்டும். நன்றி. ஓம் கிரியா பவாஜி நமோ, ஓம் சிவாய நமோ.
நன்றி இறைவன் ஐயா. இது மீட்டல் வகுப்பு என்று அருமையாக கூறினீர்கள். அதற்கும் மேலாக நாங்கள் இன்றைய வகுப்பில் புதிதாக அராக தத்துவத்தை பற்றி பல நிமிடங்கள் பேசியிருக்கின்றோம். அதுதான் நாங்கள் இன்று புதிதாக பேசிய தொகுப்பு. மற்றைய கலை வித்தையை பற்றி நாங்கள் கடந்த வகுப்பில் பேசியிருந்தோம். எப்பவும் எங்களுடைய வகுப்பில் அது மீட்டல் வகுப்பாளராக துவங்கி, அதில் ஒரு அரை மணி அரைவாடி அரைவாசி நேரத்தை அதில் நாங்கள் செலவழித்து, மீதி அரைவாசி நேரத்தை புதியதை அறிய பயன்படுத்துவோம். அந்த முறையில் தான் இந்த வகுப்பு நடக்கின்றது என்று கூறி, அதற்கு பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும் நன்றி சொல்லி சொல்லுகின்றேன். ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம. அடுத்ததாக கார்த்திகேயன் ஐயா அணைப்பில் இருக்கின்றீர்கள். கார்த்திகேயன் ஐயா, உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடர்வோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோ,
ஓம் கிரியா பாபாஜி நமோ.
ஓம் சிவாய நமோ.
ஓம் சிவாய நமோ.
நல்லதொரு சத்சங்கம். 36 தத்துவங்கள்ல இருந்து தானாகம் என்ற ஒரு விஷயத்திலிருந்து பிரிச்சு சைவ சித்தாந்தத்துல சொல்லப்பட்ட கருத்தை நல்ல அழகா தெளிவா சொன்னீர்கள். அது பாபாஜிக்கு நன்றி. இது ஏன் நம்ம வந்து திரும்பி திரும்பி இதை சிந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது என்ற விஷயத்தை நம்ம மட்டும், ஏன்னா நீங்க சொன்ன பதிலையே நான் திருப்பி சொல்றதுல எந்த லாபமும் இல்லை. அதனுடைய உள்கருத்தை நம்ம மட்டும் எடுக்கணும்னு இது சைவ சித்தாந்தத்துல சொல்லிருக்கோம். அடியேன்னு சொல்லக்கூடிய எந்த ஒரு நுட்பமும் எனக்கு சொந்தமானது இல்லை. சைவ சித்தாந்தத்துல பேராசிரியர்கள், ஒவ்வொரு பேராசிரியர்களுக்கும் ஒரு கலை உண்டு. அந்த சிவத்தன்மை அது வாரி கொடுக்குமா, அந்த உண்மைக்குள்ள எப்படி அவங்க இருக்கிறாங்க. ஒவ்வொரு பேராசிரியர்கள் சொல்லுவாங்க, அந்த சிவத்துக்கு எவ்வளவு நம்ம குருநாதர் கிட்ட உண்மையா இருக்கிறோமோ அது வாரி உள்ளேன்னு கொடுக்கும்னு சொல்றாங்க. அந்த கொடுக்கக்கூடிய விஷயம் பின்னாடி அவங்க அந்த பேசின விஷயத்த கேட்கக்குள்ள அவங்களே மனசு விகைப்படைவாங்களாம். இது உண்மையான விஷயம். இத பல பேர்கிட்ட நான் கேட்டிருக்கேன், பல அன்பர்கள்ட்ட நான் வந்து சைவ சித்தாந்த தொடர்பு உள்ளவங்கள்ட்ட நான் தினம் அவங்கள்ட்ட பழகிட்டு இருக்கிறதுனால நாம நான் சொல்ல மாட்டேன், நாம பழகிட்டு இருக்கனால என்ன மாதிரி எத்தனையோ லட்சம் பேரு அதுல ஒரு குறிப்பிட்ட பேரு அதுல உண்மையா இருக்கிறதுனால அவங்களுடைய கருத்துக்கள் இது. இந்த கல்வி வந்து வாழ்வியலும் கல்வி உண்டு. இது வாழ்வியல் கல்வி, ஆன்மீகத்துக்கும் பொருத்தமான கல்வி, அறியாமையே நீக்கக்கூடிய கல்வி, நம்மளை எப்பயுமே தெளிவா வச்சிருக்கிற கல்வி. இந்த கல்வி இதை பயிற்சியா செஞ்சாலும் சரி, இதை பாடமா நீங்க எடுத்தாலும் சரி, அறிவுரையா எடுத்தாலும் சரி, சைவ சித்தாந்தம் அவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு விஷயமா இருக்கிறதுனால இதுல என்ன ஒரு பெரிய சிக்கல் வருதுன்னா, ஒரு சினிமா பாட்டை ஒரு தடவை கேட்டோம்னா பிடிச்சிடுச்சுன்னா அந்த பாட்டு அப்படியே பதிவாயிடும். இத 100 தடவை நம்ம கேட்டாலும் சீக்கிரம் பதிவு ஆகாது. ஏன் அத சொல்றாங்கன்னா, இந்த ஆன்மா ஆணவ பிடியில இருக்கிறதுனால அந்த உண்மைக்கு கொண்டு போய் அந்த இறைநிலைக்கு கொண்டு போற விஷயத்த வந்து அவளை பதியப்பட விடாதான் அந்த மாயாசக்தி. இந்த அதுக்குதான் வந்து திருமூலூர் 6 கோடி மாயாசக்தி வகுத்து சொல்றாரு. அத மாணிக்க வாசகர் 6 கோடி மாயாசக்தி என்ன மாறி மாறி வந்ததுன்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கு பல உதாரணம் சொல்றாரு. அதனால நம்மள வந்து இன்னைக்கு ஒரு விஷயத்த நம்ம படிச்சுட்டோம்னு சொன்னா நாளைக்கு அதை மறைச்சி வச்சிருக்கோம், மறைச்சுக்கிட்டே இருக்கோம். இது உயிருடைய தன்மை. அதுக்குதான் ஒரு பேராசிரியர் சொல்லுவாரு, இந்த இந்த உலக அமைப்புல வந்து நம்மளை பிறக்க வைக்குது, அதுவே வளர்க்குது, அப்புறம் சாவடிக்குது. பிறக்க வைக்குது, வளர்க்குது, சாவடிக்குது என்று தொடர்ந்து சொல்லுவார். இது ரொட்டேடா நடக்குது. இதை தாண்டி நம்ம சிவத்தை குடிச்சு போறதுக்கு தான் இந்த சைவ சித்தாந்தங்கள்லாம் நம்ம விரிவா அதை வந்து கவனிக்கும். ஆனா சைவ சித்தாந்தத்தை படிக்கிறோம் என்ற வார்த்தையை நம்ம சொல்ல முடியாது. இறைவனுடைய அருளால அந்த சொற்களை கேட்கிற ஒரு வாய்ப்பு கிடைக்குது. இறைவனுடைய அறிவால அருளால அதை சொல்லக்கூடிய வார்த்தை கிடைக்கும். இறைவனுடைய அருளால அதை சிந்திக்கக்கூடிய நமக்கு வாய்ப்பு கிடைக்கும். அப்படித்தான் நம்ம சிந்திக்கணும். தெய்வீக விஷயம் மட்டும், உலகில் விஷயம் பல பேர் சொல்லுவான், பல விளம்பரத்துக்கு சொல்லுவான், எந்த விஷயத்துக்கும் வந்துடும். ஆனா ஆன்மீக விஷயம் இறைவன் அந்த உயிருக்கு ஊட்டப்பட்டா மட்டும்தான் அது வந்து கிடைக்கும். அது அருளாளர்கள் அத்தனை பேரும் வர்ணித்து சொல்றாங்க. அந்த வகையில நமக்கு சீரா சிறப்பாகவும் அழகாகவும் இந்த விஷயம் வந்து கொண்டு இருக்குது. நீங்க ஆழ்ந்து இறைவன்பால் குருநாதன்பால் அன்பு வச்சு உங்களுடைய அன்பை பெருக்கி உண்மைய தத்துவங்களை நீங்க உண்மைக்குள்ள நுழைய உங்களுக்குள்ள ஒரு விருப்பத்தை வச்சு அதுல செயல்படக்குள்ள அதனுடைய செயல்பாடு வந்து உங்களுக்கு முழுமையா அறியறதுக்கு வேண்டிய வாய்ப்புகள் உண்டு சொல்லி ஒரு பேராசிரியர் சிறிய நேரத்துல ஒரு குறுகிய பதில எங்களுக்கு நாங்க தொண்டு செய்யக்கூடிய ஆளா தொண்டு பாபாஜியுடைய அருளால அந்த தொண்டை செஞ்சிட்டு இருக்கனால இந்த பதிலை எங்களுக்கு சூட்சமா கொடுத்தார். அதை நான் உங்கள்ட்ட ஒப்பிச்சிட்டேன். என்னதுக்கு சொந்தமானதுல அவர் சொன்னதை உங்கள்ட்ட ஒப்பிச்சுட்டேன். அது பாபாஜியுடைய அருளால எல்லாருக்கும் கிடைக்கணும்ன்றது என்னுடைய பிரார்த்தனை. ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. ஓம் கிரிய பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம.
ஓம் கிரிய பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம. மிகவும் அற்புதம் பார்த்திகேயன் ஐயா, நீங்கள் உங்களுடைய ஆன்மீக வகுப்பில் பேராசிரியர் மூலம் கிடைத்த ஒரு அருமையான சூட்சும விடயத்தை இன்று சாதகர்களுக்கு கொடுத்திருக்கின்றீர்கள். அது பாபாஜியின் அருள், பெரம்பொருளின் அருள். பாபாஜிக்கும் பெரம்பொருளுக்கும் நன்றி சொல்லி இந்த சத்சங்கத்தை இத்துடன் முடிவுக்கு கொண்டு வருகின்றேன். ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ.